الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا منهم أئمة يهدون بأمرنا لما صبروا وكانوا بآياتنا يوقنون وقال أيضا وجعلنا منهم أئمة يدعون إلى النار ويوم القيامة لا ينصرون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم المؤمن الذي يخالطه الناس ويصبر على أذاهم خير من المؤمن الذي لا يخالطه الناس ويصبر على أذاهم أخرجه ابن ماجه بإسناد حسن صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், சபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானா. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை விதயங்களிலிருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, உலகம் படைக்கப்பட்டது தொட்டு இன்று வரைக்கும், இன்றிலிருந்து கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய வணக்கங்கள், இபாதத்துகள், நற்கிரிகைகள், நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்திலேயும் மிகப்பெரிய ஒரு இடத்தை வகிக்க, மிகப்பெரிய ஒரு பெருமதியான ஒரு அமல் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கும் என்றால் அது தஅவா உடைய பணி. தஅவா உடைய பணி. இந்த தஅவா உடைய பணியை உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்ற நோக்கம்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்ததனுடைய நோக்கமே. முழு உலகத்திலேயும் அவனுடைய புகழை மக்கள் பேச வேண்டும், அவனுடைய தூய்மையான இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அதாவது சாரை சாரையாக வர வேண்டும், அதற்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட வேண்டும், அதற்காக வேண்டி மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்ற அடிப்படைதான் இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே. அந்த அடிப்படையிலே தஅவத்துடைய பணியை, தஅவாவுடைய பணியை உலகத்திற்கு தோன்றிய ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த நபிமார்கள் அவர்களுடைய ஆரம்பத்திலிருந்து சையதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி தூதராக வந்தார்களே, அவர்கள் வரைக்கும் உள்ள நபிமார்கள் இந்த தஅவாவுடைய பணியை இந்த அமைப்பிலே செய்தார்கள். சமூகத்திலே நெருங்கும் பொழுது எந்த உஸ்லூபிலே, எந்த அமைப்பிலே மக்களை அணுகினார்கள், மக்கள் மக்களுடைய நிலைமையை எப்படி புரிந்து கொண்டார்கள், அல்லாஹுவை எப்படி அறிமுகம் செய்தார்கள் என்ற அனைத்து விடயங்களும் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பினான். அந்த நபிமார்களை சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி இரண்டு சான்றிதழை, இரண்டு ஆதாரங்களையும் கையிலே கொடுத்து அனுப்பினான். ஏன் எங்களிலே இருந்து ஒருவர் மக்களிடத்திலே பாடுபடும் பொழுது, மக்களிடத்திலே பேசும் பொழுது அவருடைய திறமையை மக்கள் கேட்பார்கள். நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள், என்ன தகமையை வைத்து உங்களுக்கு இந்த தலைமை கிடைத்தது? நீங்கள் மக்களை அல்லாஹுவின் பால் அழைக்கிறீர்கள், நீங்கள் அழைப்பதாக இருந்தால் அழைக்கப்படக்கூடிய எங்களை விட நீங்கள் தூய்மையானவராக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் தூய்மை என்பதற்கு என்ன சான்றிதழ் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று மக்கள் கேட்கும் பொழுதே நபிமார்களுக்கு இரண்டு ஆதாரங்களை, சான்றிதழை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். அதிலே ஒன்றுதான் குறிப்பிட்ட சர நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்தான். அநேகமான நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா முஅஜிஸா என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை கொடுத்தான். சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் தாவத்தை மறக்கும் பொழுது, தாவத்தை அவர்கள் மறுக்கும் பொழுது நபிமார்கள் கையிலே இருக்கக்கூடிய முஅஜிஸாக்களை காட்டுவார்கள், அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட வேதங்களை ஓதி காட்டுவார்கள். இப்படித்தான் சமூகத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டு அல்லாஹ் இரண்டு ஆதாரங்களை கொடுத்து அனுப்பினான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒரே அமைப்பிலே அனுப்பாமல் எந்தெந்த காலத்திலே அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்கள் பின்தங்கின நிலைமையிலே இருக்கிறார்களோ அந்த நிலைமையை கருதித்தான் அல்லாஹ் அனுப்பினான். உதாரணமாக சையதுனா சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததே, அவர்களுடைய முழு நோக்கமும் வியாபாரிகளுக்கு மத்தியிலே உழைப்பு செய்தார்கள். அவர்கள் வரும் பொழுது மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் தராசியை சரியாக வைக்கவில்லை, அளவை நிறுவையிலே மோசம் செய்தார்கள். அவ்புல் தைல வலா தகூனு மினல் முஃதிரீன் வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம். நிறுக்கும் பொழுது தராசியை நேராக வைத்து நிறுங்கள், வலா அதிலே மோசடி செய்யாதீர்கள் என்று வியாபாரிகளை தட்டினார்கள். அவர்கள் அந்த நபிக்கு தூட்டினார்கள். நபியுடைய பேச்சு விளங்க முடியாது என்று நபியை அவர்கள் தூற்றி கல்லால் அடிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். இது வியாபாரத்துடைய நோக்கத்தை மையமாக வைத்து அல்லாஹ் அனுப்பினான். சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய தாவா பணிகள் எப்படி அமைந்தது, அவர்களுடைய தாவாவுடைய காலம் எவ்வளவு, எந்தெந்த நிலைமையிலே அவர்கள் அழைத்தார்கள் என்ற விடயமெல்லாம் அந்தந்த சூராக்களை இறக்கி அல்லாஹ் பயான் செய்கிறான். சூரத்து நூஹ் என்ற ஒரு சூராவை இறக்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஅவா எப்படி இருந்தது அதனை தெளிவுபடுத்துகிறான். சூரா ஹூதை இறக்கி சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஅவா எப்படி இருந்தது, சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை யூசுப் என்ற சூராவை இறக்கிறான், இப்ராஹிம் என்ற சூராவை இறக்கிறான், முஹம்மத் என்று சொல்லக்கூடிய சில சூராக்களை இறக்கி நபிமார்களுடைய தஅவா பணியுடைய போக்கை ரப்பு விளங்கப்படுத்துகிறான். பெரியார்களே, சகோதரிகளே, ஆனால் அந்த நபிமார்களுக்கு பின்னால் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய யாருக்கும் அல்லாஹ் இதனை பொறுப்பாக கொடுக்கவில்லை. எந்த குர்ஆனுடைய ஆயத்திலேயோ, எந்த ஹதீஸுடைய அமைப்பிலேயோ ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர்கள் நபி செய்த வேலையை செய்தார் என்று பார்த்தால் அங்கே காண முடியாது. சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இது போன்ற நபிமார்கள் எந்த உழைப்பை மக்களிடத்திலே பாடுபட்டார்களோ, மக்களுடைய ஈமானுக்காக வேண்டி உழைப்பு செய்தார்களோ, அந்த உழைப்பை அவர்களுக்கு பின்னால் வந்த
ഉമ്മത്തിനരികിൽ അവരുകൾക്ക് അല്ലാഹ് പൊറുപ്പൈ കൊടുക്കലില്ലേ? സയ്യിദുനാ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവരുകളെ ഉലഹത്തിക്ക് അല്ലാഹ് അനുഗ്രഹിച്ചാൻ ഉലഹത്തിക്ക് അനുഗ്രഹിച്ചാൻ അനുപം പൊഴുതി നാല് കാര്യങ്ങളെ അടിപ്പടിയാക കൊണ്ടുതാൻ അനുഗ്രഹിച്ചാൻ ഉലഹത്തിലെ എന്ത പുരക്ഷിയെ ചെയ്താലും എവ്വളവ് പെരിയ സമൂഹത്തെ കട്ടിയെളുപ്പിനാലും എവ്വളവ് പെരിയ യുദ്ധങ്ങളെ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മുഖം കൊടുത്താലും இந்த நான்கு தலைப்புக்கு கீழானதான் அது இடம்பெறும். இந்த நான்கை விட அது மேலதிகமாக அல்லது மேலாக வர முடியாது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவாயித இப்ராஹிமை கட்டுவித்து ஒரு துஆ செய்கிறார்கள். பைத்துல் ஹராமை கஅபத்துல்லாஹை அவர்கள் கட்டுகிறார்கள். கட்டுவித்து கேட்ட துஆவுடைய பிரதிபலன் என்ன துஆ செய்தார்கள்? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு என்னுடைய துர்ரியத்துகளுக்கு அவர்கள் முஸ்லிம்களாக உருவாகுவதற்கு நீ ஒரு நபியை அனுப்ப வேண்டும், நீ ஒரு நபியை அனுப்ப வேண்டும். அந்த நபியிடத்திலே நாலு சிஃபத்துகள் இருக்க வேண்டும். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா என்ற தொடருடைய ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவர் உன்னுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார். ஒரு ரசூல அனுப்ப வேண்டும், அந்த ரசூலுடைய சிஃபத்தும் இவ்வாறு அமைய வேண்டும். உலகத்தில் எவ்வளவு பெரிய தாவாவை இந்த நிறுவனம் யாரும் செய்யட்டும், இந்த அமைப்பிலையும் செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படை நாளுக்கு கீழாலதான் அமையும். அங்கே சூரா பக்ராவிலே ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, சூரா ஜும்ஆவிலே அல்லாஹ் அதற்கு பதில் கொடுக்கிறான். இதோ நான் அனுப்பிவிட்டேன், எழுத வாசிக்க தெரியாத உம்மியில் இருந்தே ஒரு நபியை இதோ நான் அனுப்பிவிட்டேன். அவர் அல்லாஹுடைய ஆயத்துகளை குர்ஆனை மக்களுக்கு ஓதிக்கொண்டிருப்பார். மக்களுடைய உள்ளத்திலே அவர் முயற்சி செய்வார், மக்களுடைய தஸ்கியத்தும் நஃப்ஸுக்கு அவர் பாடுபடுவார். குர்ஆனிலே இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை மக்களுக்கு அவர் ஒரு முஅல்லிமாக இருந்து படித்து கொடுப்பார். நான்காவது ஹிக்மத்துல் கிதாப், மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஹிக்மங்கள், ஞானங்கள் வெறும் ஹீலத்துகள் அல்ல, யுத்தத்துடைய தந்திரங்கள் அல்ல, அரசியல் போக்குடைய தந்திரங்கள் அல்ல, ஒரு நாட்டை எப்படி வளைக்க வேண்டும் என்ற தந்திரங்கள் அல்ல. நபிமார்களுடைய சொல்லிலிருந்து, நபிமார்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்த ஹிக்மத்தில் இருந்து அவர் மார்க்கத்துடைய ஞானத்தையும் போதிப்பார். இந்த நான்குக்கு கீழாலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு ஒரு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். பெரியார்களே, சகோதரிகளே, இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய எங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டால், ஏன் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டார்கள், அவர் அனுப்பப்பட்டவனுடைய நோக்கம் எது என்று எங்களிடத்திலே யாராவது ஒரு கேள்வியை கேட்டால், நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய மூளைக்கு பட்ட பதிலை சொல்லுவோம். சிலர்கள் நாங்கள் சொல்லுவோம், உலகத்திலே இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த வந்தார், அல்லது உலகத்திலே யுத்தங்களின் மூலமாக முஸ்லிம்களுடைய பெரும்பான்மையை கூட்டுவதற்காக வேண்டி வந்தார், அல்லது முஸ்லிம் வியாபாரிகளுடைய வியாபாரங்களை உயர் மேன்மைப்படுத்துவதற்காக வேண்டி வந்தார், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவோம். பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வே படைத்த ரப்பே குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஏன் நபியே நான் அனுப்பினேன், நபியே அந்த மக்கள் சொல்வதற்கு முன்னால் உங்களுடைய வாயால் நீங்களே சொல்லுங்கள், நபியே நான் அனுப்பப்பட்டவனுடைய நோக்கத்தை நீங்களே சொல்லிவிடுங்கள். குல் ஹாதிஹி ஸபீலி அதுஉ இலல்லாஹ், நபியே நீங்களே உங்களுடைய வாயால் சொல்லுங்கள், நான் ஏன் அனுப்பப்பட்டேன், அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக. நபியவர்கள் உலகத்துக்கு வந்ததே தாவத், தாவத்துக்கு பின்னாலதான் தொழுகை, தாவத்துக்கு பின்னாலதான் ஜகாத். இஸ்லாத்துடைய முழு கடமையும் தாவா பணிக்கு பின்னால். நபியே சொல்லுங்கள், நான் அல்லாஹுவின் பக்கம் அழைக்க வந்தேன், மிக தெளிவான ஆதாரத்தின் மீது, உள்ரங்கமான பார்வையுடைய ஆதாரத்தின் மீது. என்னையும் நானும் என்னை யார் தூய்மையான இஹ்லாஸோடு பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வேலையும் இதுதான். இந்த வார்த்தையை தான் எந்த நபிமார்களும் பேசவில்லை. எந்த நபிமார்களும் சொல்லவில்லை என்னுடைய வேலையும் இதுதான், எனக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய என்னுடைய கவுமுடைய கூட்டத்தினருடைய வேலையும் இதுதான் என்று இந்த நபியும் சொல்லாத ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் பாவிக்கிறார்கள். இந்த வார்த்தையை இந்த நபியும் சொல்லல்ல, என்னுடைய வேலையும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வேலையும் இது. பெரியார்களே, சகோதரர்களே, தமிழில ஆங்கிலத்தில ஒவ்வொரு பாஷையில எப்படி கிராமர் இருக்கிறதோ, இலக்கண இலக்கிய சட்டம் இருக்கிறதோ, அந்த இலக்கண இலக்கிய சட்டத்தோடு இந்த ஆயத்தை நோக்கணும். கண்ட மாதிரி வாசிக்கிறதல்ல, இந்த ஆயத்தில மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அரபு இலக்கண இலக்கியம் படித்த உலமாக்களுக்கு தெரியும், ஹாதிஹி சபீலி, சபீலி ஹாதிஹி என்று வருவதற்கும் ஹாதிஹி சபீலி என்று வருவதற்கும் உள்ள வித்தியாசம். அரபு இலக்கண ஒரு சட்ட விதி இருக்கிறது. எப்பொழுது தமிழ்ல எழுவாய் பயனிலை இருப்பது போன்று அரபியிலையும் எழுவாய் பயனிலை இருக்கிறது. அரபியில சொல்லப்படும் முபுததா கபர் என்று சொல்லப்படும். எப்ப எழுவாயோடு அறியப்பட்ட ஒரு சொல்லு சேருமோ, எப்ப பயனிலையோடு ஒரு அறியப்பட்ட சொல்லு சேருமோ அங்கே ஒத்தகரத்து கொடுக்கணும். முபுததாவோடு மாரிபா சேர்ந்தால், கபரோடு மாரிபா சேர்ந்தால் அங்க கருத்து வைக்கணும் ஒத்தகரத்து. ஹாதிஹி சபீலி, நபியே இது மட்டும்தான் என்னுடைய பாதை, இதர பாதைகள் கிடையவே கிடையாது. தாவத்தின் மூலமாக மட்டும்தான் சமூகத்தை கட்டி எழுப்பலாம். இதர பாதைகள் இருப்பது என்ற பேச்சு அங்க வந்துடும். அல்லாஹ் அதனை நிராகரித்து பேசுகிறான், நபியே இது மட்டும்தான் என்னுடைய பாதை, இதை உங்களுடைய நாவால் நீங்களே சொல்லிவிடுங்கள் நபியே. பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் வருகிறார்கள், ஏறுகிறார்கள், பல்ல தாக்குகளுக்கு இறங்குகிறார்கள், கடுமையாக உழைப்பு செய்கிறார்கள். அல்லாஹ் எப்பொழுது பதவியை கொடுக்கிறான் என்றால், நபியுடைய 40வது வயது, சில இமாம்கள் 12-15 வயதிலே பத்துவாக்கள் கொடுக்கக்கூடிய முஃப்திகளாக கூட மாறினார்கள். உலமாக்களுக்கு மத்தியிலே சில பேச்சுகள் இருக்கிறது, ஏன் நபியை அல்லாஹ் 40 வரைக்கும் காத்தான், 40லேதான் அல்லாஹ் நுபுவத் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்தான். பெரியார்களே, சகோதரிகளே, இதிலே நாம் ஒரு சிறந்த ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். யார் 40 வயதை அடைவாரோ, இவர் அவர் சமூகத்தில் மட்டுமல்ல, அவர் சாதாரண ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய வயது 40. அதனால் 40 வயதை எத்தினவர்கள் கேட்கக்கூடிய துஆவும் குர்ஆனில் இருக்கிறது. ஹத்தா இதா பலக 40 سنه قال ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه وادخلني برحمتك في عبادك الصالحين. இந்த துஆவை கொஞ்சம் தர்ஜுமால எடுத்து பாருங்கள், எவ்வளவு அர்த்தமுள்ள துஆ. 40 வயதை எத்தினவர்கள் கேட்கக்கூடிய துஆ, எத்தனை பேர் பாடமாக்கி இருக்கிறோம், எத்தனை பேர் ஓதி வருகிறோம். நபி அவர்களுக்கு 40வது வயதில அல்லாஹ் பட்டத்தை கொடுத்தான். இன்றைக்கு உலகத்திலே பட்டமளிப்பு விழா நடத்தப்படுகிறது. பல்கலைக்கழகங்களிலே, மதரசாக்களிலே, பாடசாலைகளிலே, பல பல நிறுவனங்களிலே பட்டமளிப்பு விழா நடத்துகிறார்கள். பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு உண்டால் மிக குதூகலமாக ஒரு ஆளுக்கு பட்டம் கொடுக்கப்படுகிறது. இவர் ஒரு வைத்தியர், இவர் ஒரு பொருளியலாளர், அல்லது இவர் ஒரு ஆலிம், அல்லது இவர் ஒரு பெரியொரு ஒரு பதவியை அடைந்த ஒரு நிறுவன முதல்வர் என்ற ஒரு பட்டம் கொடுக்கப்படுகிறது. பெரியார்களே, சகோதரர்களே, 40வது வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பட்டத்தை கொடுத்தான். வைத்தியர் என்ற பட்டத்தை படித்து வாங்கலாம், ஆலிம் முஃப்தி என்ற பட்டத்தை படித்து வாங்கலாம், பொருளியலாளர் என்ற பதவியை அதனை படித்து அந்த பட்டத்தை வாங்கலாம், நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபித்துவத்தை இது படித்து வாங்குற ஒரு பொருள் அல்ல. இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு ஒலி. நபி என்ற பட்டம் இது படித்து வாங்கக்கூடிய பட்டம் அல்ல. அல்லாஹ் பட்டத்தை கொடுக்கிறான். எங்க தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பட்டமளிப்பு விழா நடத்தினான். கார் ஹிரா எந்த மனிதர்களுடைய சஞ்சாலமும் இல்லாத நடமாட்டமே இல்லாத செய்யதினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக முஆனகா செய்து அந்த இருட்டு குகையிலே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்ற சூரா அலக்குடைய ஐந்து வாசகங்களை ஐந்து அந்த வார்த்தைகளை சொல்லி ரசூலுல்லாஹுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது. மனிதர்கள் யாரும் இல்ல, என்ன பட்டம்? நபி என்ற பட்டம். பெரியார்களே, சகோதரிகளே, முதலாவது விளங்க வேண்டும் இந்த இக்ரா பாவிக்கப்பட்ட இடம் எங்க. தவறாக யாரும் புரிய வேண்டாம், தவறாக யாரும் புரிய வேண்டாம். பெரியார்களே, சகோதரிகளே, எங்கட கல்வி திட்டத்தில ஒரு பாடம் தான் சந்தர்ப்பம் கூறல். விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன், சமூகத்துக்கு எப்படி விளங்கப்படுத்துறன்னு தெரியாம இருக்கு. சந்தர்ப்பம் கூறல் என்று ஒரு பாடம் இருக்கிறது. யாரால் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது, அதற்கு சரியான விதை எழுதினால் புள்ளிகள் வழங்கப்படும். இக்ரா என்ற வார்த்தை யாரால் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் யாரின் மூலமாக வழங்கப்பட்டது. இக்ரா என்பது அல்லாஹ்வுடைய திருவசனம். அல்லாஹ்வால் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சையதுனா ரசூலுல்லாஹ்வுக்கு கார் ஹிராவுல நபி என்ற பட்டம் கொடுக்கப்பட்ட ஆயம். நபியே ஓதுவீராக, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மா அன பிகாரி, புகாரியிலே பதுல் வஹி வஹியுடைய பாடத்தில் எடுத்து பாருங்கள், சொன்னார்கள் எனக்கு ஓத தெரியாதே என்றார்கள். திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இஸ்ரா யா முஹம்மத், ஓதுவீராக, மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியான்றார்கள். ஃபலம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபி அவர்களை கட்டி அணைக்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய அந்த தெய்வீக சக்தியின் மூலமாக மனனமாகி தானாக ஓதுகிறார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக். இதற்கு இடையில நடந்தது பெரிய சரித்திரம். ஓடோடி போகிறார்கள் கதீஜா உடத்தில் ரலியல்லாஹு அன்ஹா, ஜம்மிலூனி தஸ்ஸிரூனி, என்னை போர்த்துங்கள். கடுமையான குளிருடைய காலத்திலே நபி அவர்களுக்கு வேர்வை கொட்டுகிறது, போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அடுத்த ஆயத் இறங்குது. பெரியார்களே, சகோதரிகளே, யாருக்காவது பட்டம் கொடுத்தால் அவர் வீட்டில் உட்காருவாரா? அடுத்த கணம் அவருக்கு ஜொப் இருக்கிறது, வேலை இருக்கிறது. ஆசிரியர் என்ற பதவியை வாங்கிக் கொண்டு யாரும் வீட்டிலே அமரமாட்டார்கள். வைத்தியர் என்ற பட்டத்தை வாங்கி யாரும் அமரமாட்டார்கள். அடுத்த கணம் அவருக்கு ஜொப் இருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா இறக்கி அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தான், நபித்துவ பதவியை கொடுத்தான். சூரா முஸ்தம்மில் இறங்குது அல்லது சூரா முத்தஸ்ஸிர் இறங்குது. யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போர்த்தி கொண்டிருக்க கூடிய நபியே, உங்களால் போர்த்தி கொண்டிருக்க முடியாது. மக்கள் குஃபுரிலேயும் ஷிர்கிலேயும் பாவத்திலேயும் அநியாயத்திலேயும் இருக்கிறார்கள். நபியே, கும் ஃபஅன்ஸிர், முஹம்மதை எழுப்புவீராக. ஃபஅன்ஸிர், மக்களுக்கு எச்சரிக்கை செய்வாயாக. அல்லாஹ் இக்ரா இறக்கி அல்லாஹ் ஜொப்பை, அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்கிறான், பதவியை கொடுக்கிறான். சூரா முத்தஸ்ஸிரை இறக்கி அல்லாஹ் ஜொப்பை கொடுக்கிறான். என்ன ஜொப்? நபியே, மக்களிடத்திலே ஓட வேண்டும். இன்னலக பின்னஹாரி சபஹன் தவீலா, சபஹன்ற வார்த்தை பாவிக்கிறது ஆற்றில குளத்தில கடல்ல நீச்சல் அடிக்கிறது சொல்ற வார்த்தை. நபியே, பகல் வேளையிலே மக்களிடத்திலே நீச்சல் அடியுங்கள். நீச்சல் அடிக்கக்கூடிய ஒருவனுக்கு நிற்க முடியாது, அவனுக்கு கைகால்களை கீழே போட முடியாது, அவர் அடித்து கொண்டே இருக்க வேண்டும். நபியே, மக்களிடத்திலே முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இரவுலே எழும்பி அந்த மக்களுக்காக வேண்டி தொழுங்கள் நபியே, துவா செய்யுங்கள் நபியே. இதுதான் தாவத்துடைய ஆரம்பம். இதற்கு இடையிலே வந்த சோதனைகள் சுபஹானல்லாஹ். பெரியார்களே, சகோதரர்களே, அஷத்துல் பலா, சோதிக்கப்பட்டவர்களிலே மிகப்பெரிய சோதனையை தாங்கினவர்கள் அல் அம்பியா, சும்மல் அம்சல் பல் அம்சல், நபிமார்கள். அவர்களுக்கு வந்த பயங்கரமான சோதனைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனை, பால் கிணற்றிலே கல்லை போடுவது போன்று எரியப்பட்டார்கள். கடையிலே பொருட்கள் விற்கப்படுவது போன்று சாமானாக பொருளாக விற்கப்படுகிறார்கள். கிரகங்களுக்கு விற்கப்படுகிறார்கள். அரசனுடைய வீட்டிலே வேலை பார்க்கிறார்கள். ஆக குறைந்த ரிவாயத்தின்படி எந்த குற்றமும் செய்யாமல் 35 வருஷம் சிறையிலே இருந்தார்கள். இதெல்லாம் எதற்காக வேண்டி தியாகம்? பதவியை அடையவா? சமூகத்திலே மிகப்பெரிய பேரை வாங்கவா? அல்லாஹ் அந்த நபிமார்களை சோதித்தான். ரசூலுல்லாஹுக்கு கடுமையான சோதனை. உஹதிலே தர்ம அடி, சுப்ஹானல்லாஹ், பல் உடைக்கப்படுகிறது. நபியுடைய முகத்திலிருந்து ரத்தங்கள் சிந்துது. தாயிப்புல அடிபடுறார்கள், ரத்தம் சிந்துகிறார்கள். பெரியார்களே, சகோதரிகளே, இரண்டு கிடைத்த ஆண் குழந்தை மரணிக்கிறார்கள். காபிர்கள் தலையை எடுத்து விட்டார்கள். இவர் சந்ததி இல்லாதவர். இவருடைய இந்த தாவாவை சுமக்க இவருக்கு சந்ததி இல்லை. அபுதர், இவர் சந்ததி அற்றவர் என்ற பேச்சை வாங்கிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமோ கஷ்டப்படுகிறார்கள். தாவத் என்பது ஒரு சாதாரண ஒரு குழுவுக்கு சொந்தமானதல்ல, தனி நபருக்கு சொந்தமானது. தாவத்தை இஜ்திமாஈ, தாவத்தை இன்ஃபிராதி. நிறுவனங்களாக இருந்து தாவத், தனி மனிதன் அவனுடைய நோக்கம் அடுத்த மனிதனை எப்படி மார்க்கத்தில் கொண்டு வரலாம், இதுதான் பிரதானம். பெரியார்களே, சகோதரிகளே, அதற்கு பின்னால் சஹாபாக்கள் சுமக்கிறார்கள். இஸ்லாத்துடைய முதல் கலீஃபா சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 2.5 வருடம், அதற்குள்ளால் அவருடைய ஆட்சி. ஹதரத் உமர் சுமார் 10 வருடம். இவர்களுடைய காலத்திலே காதிசியா, இஸ்கந்தர், அதாவது மிஸ்ருடைய அந்த பகுதிகள், பைத்துல் மக்தீஸ், இந்த 2.5-10 வருடங்களுக்குள்ளால் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார்கள். எதனால்? பெரியார்களே, சகோதரிகளே, கிலாபத்தை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக எழுதுகிறோம், வாசிக்கிறோம். குழந்தைகளுக்கு அது சம்பந்தமான விடயங்கள் கட்டாயம் சொல்லி கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் நோக்கம், பெரியார்களே, சகோதரிகளே, அந்த கிலாபத்தை எப்படி அடைந்தார், கிலாபத்தை அடைந்த முறை சொல்லிக் கொடுக்கிறோவா? கிலாபத்தை அடைந்த முறை, சையதுனா உமர் ஆடு மேய்க்க கொண்டு போனால் எத்தனை ஆடுகள் என்று என்ன தெரியாதவர், சுப்ஹானல்லாஹ், எப்படி ஆட்சி வீரத்துக்கு ஏறினார், எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் அந்த பதவியை அடைந்து கொண்டார். பெரியார்களே, சகோதரிகளே, இதுவெல்லாம் இடையிலே யோசிக்கப்படக்கூடிய விடயம். எப்படி ஷைத்தான் ஹஜ்ரத் உமருக்கு பயப்பட்டான்? ஷைத்தான் என்றாவே அவனுடைய போக்கே, ஒரு நபிக்கு கிட்ட அவன் நெருங்கினவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பழத்தை சாப்பிட வைத்தவன், உமரை கண்டு ஷைத்தான் நடுங்கிறாள். சுப்ஹானல்லாஹ், புகாரியில் வருகிறது. இந்த ஆட்சிகள் ஹிலாபத்தை பற்றி பேசுகிறோம். இந்த ஹிலாபத்தை எப்படி அடைந்தார்கள்? அடைவதற்குரிய சக்தி எங்கிருந்து வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டு அடைந்தார்கள். 5வது கலீஃபாக வருகிறார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய ஆட்சி காலம் 2 வருஷமும் 5 மாதமும். சுப்ஹானல்லாஹ், 2 வருஷமும் 5 மாதமும். இவருடைய காலத்தில்தான் முதலாவது கூட்டு ஜகாத்தை உலகத்திற்கு அறிமுகம் செய்தார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரியார்களே, சகோதரிகளே, சும்மா யோசித்து பார்ப்போம். 2.5 வருடத்தில், சுமார் 1 வருடத்தில் ஊர்ல இருக்கக்கூடிய அனைவர்களையும் ஜகாத் எடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றலாமா? ஒரு கூட்டு ஜகாத்தால இவ்வளவு காலம் கூட்டு ஜகாத் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஊர்களையும். இன்னும் ஜகாத் வாங்குறவங்க இருக்கிறாங்க தானே? உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி காலத்தில் 1 வருஷத்துக்கு இடையில ஜகாத்தை எடுக்க யாரும் இல்ல. சுப்ஹானல்லாஹ், எழுதுறாங்க கிதாபுல, செல்வந்தராக இருக்கலையா, முதலாவது ஹிலாபத்துக்கு வந்தவுடன் செய்தது என்ன தெரியுமா? மக்களிடத்திலே துனியாவுடைய ஆசையை குறைத்தார். மக்களுடைய சிந்தனையை அல்லாஹுவின் பக்கம் திருப்பினார். அதனால் மக்களுக்கு உலகத்துடைய ஆசை குறைந்து ஆகிறத்துடைய சிந்தனை வந்துவிட்டது. செலவுகள் குறைந்து விட்டது. ஜகாத் எடுக்க ஆட்கள் இல்லாமல் போனார்கள். எந்த நிலைமை மாறுதென்றால், ஜகாத் எடுக்க ஆட்கள் இல்ல, பைத்துல் மாலிலே ஜகாத்துடைய பொருள் இருக்கிறதே, ஜகாத் எடுக்க ஆள் இல்லாமல் கேட்டார்கள் என்ன செய்வது ஹலீஃபா? குளிர் காலத்திலே மரங்களிலே சில பறவைகள் வந்து சீனி இல்லாமல் வீடுகள் அமைத்துக் கொள்ள முடியாமல் அது தடமாறும். எனவே அந்த பறவைகளுக்கு தீனி போட்ட ஹலீஃபா தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். துருக்கியில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இன்று வரைக்கும் அந்த செயலை அவர் செய்து கொண்டு வருகிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய செய்தி, அவரும் பறவைகளுக்கு தீனி போடுகிறார். என்ன அர்த்தம்? மக்களுடைய தேவை முடிந்துவிட்டது, பறவைக்கு தீனி போட்ட ஜனாதிபதி. சுபஹானல்லாஹ். மரணிக்கும் பொழுது அவருடைய சொத்துட அளவு 10 தீனார் இலங்கை நாணயப்படி 10 ரூபா. மரண படுக்கையில இருக்கிறார், கேட்கப்பட்டது ஹலீஃபா அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களோட குழந்தைகளுக்கு என்ன வைத்து விட்டு போகிறீர்கள்? 10 குழந்தை, ஒரு ஆளுக்கு ₹1, ஒரு தீனார் வீதம். மரண படுக்கையில் இருந்து சொல்கிறார்கள், என்னுடைய குழந்தைக்கு தக்வாவை கொடுத்துட்டு போயிருக்கிறேன், குழந்தைகள் மோசமானவர்களாக இருந்தால் மோசமானவர்களுக்கு நான் சொத்து கொடுங்க விரும்பல. பெரியார்களே சகோதரிகளே, பிற்காலத்தில் எப்படி மாறுகிறார்கள் என்றால், அவருடைய ஒரு ஆண் குழந்தை 10 குழந்தைகளை ஒருவருடைய அல்லாஹுடைய பாதையிலே அவர் செலவழித்த சொத்து 100, அதாவது 100 குதிரைகளை அல்லாஹுடைய பாதையில கொடுக்கிறார். அல்லாஹ் சொத்துகளை அள்ளி கொடுத்தான். நோக்கம் தாவாவாக இருந்தது, மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதாக இருந்தது. ஜனாதிபதியாக இருந்து அவருடைய கிதாபுகளிலே அவர் பேசின வார்த்தைகளை பார்த்தால், அரச கதிரையிலே அந்த குடும்பத்திலே இருந்து அவர் பேசின வார்த்தை, அடுத்த நிமிஷம் மரணிக்கக்கூடிய எதை பேசுவாரோ அந்த வார்த்தை தான் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய செய்தியாக இருந்தது. பெரியார்களே சகோதரிகளே, இவ்வளவு பெரிய சமூகத்துக்கு அடிப்படையாக இருந்தது தக்வா. அதற்கு பின்னால் சஹாபாக்கள், தாபிஈன்கள், அதற்கு பின்னால் இமாம்களுடைய காலம். நீங்க சுருக்கமாக சொல்கிறேன், ஒவ்வொரு காலத்திலேயும் அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்தினான். தக்வாவுக்கு சோதனை வரும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹம்பலி மதுஹபை உலகத்தில் உருவாக்கினவர். இவருடைய காலத்தில் வந்த மிகப்பெரிய பிரச்சனை முஅத்தஸிம் பில்லா, முத்தவக்கிலுடைய ஆட்சிகாலம். அவனுடைய போக்கு குர்ஆன் படைக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். அதில் ஹஜரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் அடிக்கப்பட்டார். சுபஹானல்லாஹ். ஷௌக்கால் அடிக்கப்படுகிறார். முதலாவது அடி அடிக்கப்படுகிறது பிஸ்மில்லாண்டார். இரண்டாவது அடி அடிக்கப்படுகிறது, லா ஹவுல வல குவ்வத இல்லா பில்லாஹ்னு சொன்னார். மூன்றாவது அடிக்கு பின்னால், அல் குர்ஆனு கலாமுல்லாஹ் கைரு மக்லூக் என்றார். குர்ஆன் படைக்கப்படல, அல்லாஹ்வுடைய பேச்சு என்றார். நான்காவது அடி அடிக்கப்படுகிறது, ஓதுறாரு, குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா என்ற அல்லாஹ்வுடைய சோதனை மீங்களுக்கு ஏற்படும் என்ற ஆயத்தை ஓதுகிறார். விடாமல் 29 அடி அடிக்கப்படுகிறது. 29வது அடியில அவருடைய சாரம் வேஷ்டி இடுப்பில் இருந்து கலர ஆரம்பித்தது. உடனே இமாம் அஹ்மத் கையை தூக்கிறார், யா அல்லாஹ், தாவாக இஸ்லாத்துக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி எதையும் தியாகம் செய்ய தயார் யா அல்லாஹ், ஆனால் மானத்தை கொடுக்க தயாரில்லை என்று சொல்ல கலண்டு வந்த சாரம் இடுப்புல நிற்குது. பெரியார்களே சகோதரிகளே, அஹதுல் ஜல்லாதீன் அவருக்கு அடித்த ஒரு ஆள் பின்னால தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வருகிறார். இமாம் ஜஹபி சியர்ல எழுதுகிறார், அவர் சொல்கிறார், நான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு 80 அடியை தொடர்ந்து அடித்தேன். அந்த அடியை நான் ஒரு யானைக்கு அடித்திருந்தால், லவ் குரிப ஃபி ஃபீலின் லஸகத, அந்த யானை கூட செத்து போயிருக்கும். அவ்வளவு பெரிய அடியை நான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு அடித்தேன். அவர் சொன்னாராம், 80 அடிக்கு பின்னாலேயும் அல் குர்ஆனு கலாமுல்லாஹ், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு, இது அல்லாஹ்னால் படைக்கப்பட்ட மஹ்லூக் அல்ல, உறுதியாக நின்றார். பெரியார்களே சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரச குற்றம் செய்தவர்களுக்கு எந்த தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒரு கழுதையின் மேல் ஏற்றி முழு ஊரையும் அடித்து வலம் வந்தார்கள். ஒரு இமாம் ஒரு கழுதையின் மேல் அவர் ஏற்றப்பட்டு சவுக்கால் அடிக்கப்படுகிறார். என்ன காரணம் என்றால், அந்த காலத்தில் இருந்த அரசன் அவன் சொன்னால் நான் சொல்லக்கூடிய பத்துவாவை தீர்ப்பை நீ கொடுக்க வேண்டும். தலாக்குல் முக்ரா உடைய தீர்ப்பு நிர்பந்தமாக தலாக் சொல்லப்பட்டால் கூடுமா கூடாதா? அவன் சொன்னான் நிர்பந்தமாக தலாக் சொல்லப்பட்டாலும் தலாக் கூடும் என்ற தீர்ப்பை கொடுக்கணும். பெரியார்களே சகோதரிகளே, கழுதையின் மீது ஏற்றி முழு ஊரையும் வலம் வந்ததற்கு பின்னால் மக்களுக்கு முன்னால் வைத்து கேட்கப்படுகிறது, இப்ப தீர்ப்ப கொடுக்க போறியா இல்லையா? இமாம் மாலிக் சொல்கிறார், அலாமன் அரபனி ஃபகத் அரபனி, என்னை யாருக்கு தெரியுமோ அவருக்கு தெரியும் நான் யார் என்று. வமல்லம் யஅரிஃபுனி, என்னை யாருக்கு தெரியாதோ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், ஃபஅன மாலிக், நான் தான் மாலிக், தீர்ப்பை கொடுக்க மாட்டேன், மாலிக்கத்துக்கு புறம்பாக பேச மாட்டேன். தீர்ப்பிலே உறுதியாக நின்றார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருக்கும் அடி பல ரிவாயத்து வருகிறது. அவர் வபாத்தானதே சிஜின்ல, ஜெயில்ல. அதிகமான இமாம்கள் திருமணம் கூட வாழ்க்கையில செய்யல. காரணம், திருமணம் செய்வதை விட மார்க்கத்தை பாதுகாக்கிறது அந்த காலத்தில் பெருமதியாக இருந்தது, தேவையாக இருந்தது. அப்துல் ஃபத்தா அபு ஹுத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல் உலமாஉல் உஸ்தா, திருமணம் முடிக்காத இமாம்கள் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்தில் வாழ்ந்தது 45 வருஷம். சிறிய வயது ஒரு 10 வருஷத்தை கழிங்க, சின்ன புள்ளாண்டு 35 வருஷம், சுமார் மொத்தமாக 45 வருஷத்துல 1000 கிதாபை எழுதின இமாம். இதெல்லாம் விளையாட்டா இது? பெரியார்களே சகோதரிகளே, வாழ்க்கையில திருமணம் செய்யல. அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக எழுதின கிதாப் 35 ஜுசு. இந்த பிம்பர் மேடையில கூட அடுக்க முடியாது. கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக எழுதின கிதாபுகள். சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில திருமணம் செய்யல. உலகத்தில் ஆகப்பெரிய தப்சீரை எழுதினவர் அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலகத்தில் ஆகப்பெரிய தப்சீர், தப்சீர் தபரி. வாழ்க்கையில திருமணம் செய்யல. இமாம் ஃபக்ருர் ராஜி திருமணம் செய்யல. இமாம் மிகப்பெரிய ஃபகீஹாக முஹத்திஸாக ஒரு சூஃபியாக இருந்த இமாம் பிஷருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையில திருமணம் செய்யல. சையது குத்துப் என்று நாங்கள் அழைக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பெரியார் வாழ்க்கையில திருமணம் செய்யல. பெரியார்களே சகோதரிகளே, வாழ்க்கையை அர்ப்பணித்து தாவா செய்தார்கள் என்றால் நானும் நீங்களும் எதை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த வழியில போய்கொண்டிருக்கிறோம், எங்களை நோக்கம் லட்சியம் எதுவாக இருக்கிறது? இந்த குழந்தைகள் இப்படியே விட்டுவிட்டால் இஸ்லாமிய உணர்வுகள் இருக்குமா இல்லையா? நாளைக்கு கேட்கக்கூடும் இமாம் புகாரி என்றால் யாரு? நான் நினைக்கிறேன் வருஷத்தில் செய்யக்கூடிய கொத்துபாக்கள்ல 52 கொத்துபாக்கள் அல்லது 2 வருடத்திற்கு இடையில இமாம்களுடைய வரலாறு இஸ்லாமிய இஸ்லாமிய தியாகத்தின் முன்னோடிகள் என்ற தலைப்புக்கு கீழால் இமாம்களை பற்றி தனியாக பேசினது 2 அல்லது 3 வீதம். அதை பேசினாவே ஒரு பக்கத்துக்கு ஸ்டாச்சிடுவாங்க. பெரியார்களே சகோதரிகளே, நிலைமையை விளங்குவோம். இவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்களே, புகாரியை பேசுறோம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பதாக சொல்கிறோம். புகாரியிலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரில் இருக்குது அந்த ஹதீஸை இமாம் புகாரி எப்படி தெரியுமா எழுதினாரு? ஒரு ஹதீஸை எழுதுவார், திரும்ப தூங்குவார். கனவுடையோ அல்லது அல்லாஹுடைய உதிப்புடையோ ஹதீஸுடைய அடுத்த துண்டு நினைவு வரும், விழிப்பார், குளிப்பார், வுது செய்வார், எழுதுவார். இப்படி ஒரே இரவுல 17 விடுத்தம் குளிச்சு ஒவ்வொடுத்த ஒரு ஹதீஸை எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பிடிக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வாசிக்கிறார், குளிச்சு விட்டு எங்களுக்கு உதவி இல்லாம பிடிக்கலாம். அது நாம் பேச வரல, அது ஒரு தனியான தலைப்பு. 3 நாள் வெறும் புல்லை சாப்பிட்டு இருக்கிறார் இமாம் புகாரி. படிச்சிருக்கிறோமா சரித்திரத்தை? காலுக்கு மேல் இருந்து காலுக்கு மேல் கால் போட்டு புகாரியை வாசிக்கிறோமே. அந்த இமாம்களுடைய தியாகம் எவ்வளவு தூரம்! பெரியார்களே சகோதரர்களே, இப்படி இமாம்களுடைய வரலாறுகள் இஸ்லாத்துக்கு செய்யப்பட்ட சேவை. சுருக்கம் என்ன தெரியுமா? ஹுதுபாவுடைய சாரம்சமாக கடைசியாக சொல்லிக் கொள்வது, வியாபாரத்தில் எப்படி மும்முரமாக செயல்படுறோமோ, குடும்பத்திற்கு கல்விக்கு மும்முரமாக செயல்படுறோமோ, கணக்கு வழக்கு இல்லாமல் செலவழிக்கிறோமோ, ஏன் தாவாவுடைய பணிக்கு செலவழிக்க கூடாது? தாவா ஏன் தலைக்கு வரக்கூடாது? பெரியார்களே சகோதரிகளே, 40 வருஷம் மகல்லால் வாழ்றோம் என்றால் இவன் தொழாதவன் என்று 40 வருஷம் தெரியுமே, காலடிக்கு போயில்லையே. 40-30 வருஷம் அவனுடைய கடையில சாமான் வாங்கியிருக்கிறோமே, அவனோடு போய் தனிய உன்னோடு பேசணும், மகரிபுக்கு பின்னால், இஷாவுக்கு பின்னால், சுபஹுக்கு பின்னால், உன்னுடைய ஓய்வு நேரத்தில் எனக்கு கொஞ்சம் நேரம் தா, நான் பேச போறேன், எத்தனை பேர் கலைத்திருக்கிறோம். பெரியார்களே சகோதரிகளே, இந்த முறையை விட்டுவிட்டு உலகத்தில் எந்த அமைப்புல செய்யட்டும், தாவாவுடைய இஸ்லாமிய ஒரு சமூகத்தை உலகத்தில் ஏற்படுத்த அல்லாஹ் சொல்வது ரெண்டே ரெண்டு விஷயம், ஆமனு பிமா தபரு வகானு பிஆயாதினா யூகினூன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் சுபஹல ஓதக்கூடிய சஜதாவுடைய சூராவுல அல்லாஹ் சொல்றான், நான் தலைவர்களாக இமாம்களாக மாற்றுவேன் மக்களை, எப்பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய பொறுமையிலே சோதனையிலே பொறுமை கொள்வாரோ, என்னுடைய ஆயத்தில யாருக்கு நம்பிக்கை இருக்கிறோம் அல்லாஹ் தருவான். அல்லாஹ பத்தி பேசவே கிடையாது, அல்லாஹ் தருவான் தான். பெரியார்களே சகோதரிகளே, ரப்புக்கு ஏலும் பிம்பர்ல அல்லாஹ் காலத்தில் இல்லாத பணத்தை கொடுத்த மிஹ்ராபுல அல்லாஹ் பணத்தை கொடுத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. குர்ஆன்ல சொல்வதை தர்ஜுமாவ படித்து மூடவல்ல, இப்படி எனக்கு ஏலும் என்று நம்ப 3 நாள் கலைக்காமல் இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையை கொடுத்த ரப்புக்கு ஏலும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இஸ்திக்ஃபாரின் மூலமாக குழந்தையை குடிக்க என்பதை விளங்கத்தான் குர்ஆனுடைய சரித்திரம். பெரியார்களே சகோதரிகளே, அதனால் நாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊர், எல்லா அமைப்பிலையும் தாவாவுடைய பணி நடக்குது, அனைவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி செய்கிறார்கள், எப்படியாவது கொண்டு வந்து சேர்ப்போமே. சுபஹானல்லாஹ், வட்டி சம்பந்தமா எத்தனை ஹுதுபாக்கள் கேட்டிருப்போம், இன்னும் அதுல சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? போதை வஸ்துகளை மறைமுகமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? பெரியார்களே சகோதரர்களே, உணர்வோம், அல்லாஹ்வுடைய பாதையில அந்த பாதையிலே நடப்போம், ஹக்கை விளங்குவோம், ஈமானுள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்குவோம். அப்படியான சமூகத்தை உருவாக்கக்கூடிய காரண கருத்துகளாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ராதா, எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, எங்கள் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. ராதா, இந்த ஊரை ஒரு கண்ணியமான ஊராக மாற்றி அருள்வாயாக. தனவந்தர்களை அல்லாஹ் பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய நிறுவனங்கள் இஸ்லாமிய இயக்கங்களை நீ பாதுகாப்பாயாக. ராதா, எங்கள் அனைவர்களையும் உன்னுடைய கலிமாவுக்கு கீழால் ஒன்றுபட்டு செயல்படக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.